بسم الله الرحمن الرحيم والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف.
بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين، لا شريك له، وبذلك أمرت وأنا أول المسلمين. وقال عز من قائل: وما خلقت الجن والإنس إلا ليعبدون. وقال: اعبدوا الله ما لكم من إله غيره. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அன்பிற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை அவனுடைய மார்க்க கட்டளைகளுக்கு உட்பட்டதாக ஆக்கி அருள்வானாக. மார்க்க கல்வியை அதிகம் அதிகம் தெரிந்து அதை பின்பற்றுவதற்கு நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் வழங்குவானாக. இன்றைய நிகழ்ச்சியிலே அல் இபாதா, வணக்க வழிபாடு என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை அம்சங்கள் என்ன, அந்த வணக்க வழிபாடுகள் முழுமை பெறுவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருக்கின்றன, ஏன் வணக்க வழிபாடுகளுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் மார்க்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறையிலே அல் குர்ஆனிலே மிக அழகாக எடுத்துச் சொல்கின்றான். 51வது அத்தியாயத்தின் 56வது வசனத்தை எடுத்து ஓதி பாருங்கள். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எந்த ஒரு காரணத்திற்காகவும் படைக்கவில்லை. அல்லாஹு அக்பர். இந்த இடத்திலே ரப்புல் ஆலமீன், ரப்புல் இஸ்ஸத்தி வல் ஜலாலி வல் இக்ராம் தெளிவுபடுத்தி சொல்கின்றான், இந்த பூமியிலே மனிதர்கள் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே அவர்கள் அந்த ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும் என்பதுதான். நம்முடைய நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்னென்ன வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றானோ, என்னென்ன நியமத்துகளை நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்றானோ, அந்த நியமத்துகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏன் வழங்குகிறான் என்றால், அவற்றை பயன்படுத்தி அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்தி வணக்க வழிபாட்டை அதிகப்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய அடிமைகளாக வாழ்ந்து அல்லாஹுவை வணங்கியவர்களாக நாம் நமது வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே எத்தனை இறை தூதர்களை அனுப்பினானோ அந்த எல்லா இறை தூதர்களும் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், மக்களை அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம் அழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இறை தூதர்கள் நபிமார்கள் இந்த பூமியிலே பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஒவ்வொரு நபியும் தங்களது மக்களை சந்தித்த போது, தங்களது சமூகத்தினரை சந்தித்த போது அவர்கள் கூறிய வார்த்தை என்ன? உஅபுதுல்லாஹ் மா லகும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு எந்த இறைவனும் இல்லை, நீங்கள் வணங்குவதற்கு தகுதியான வேறு கடவுள் அறவி அந்த அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள், அல்லாஹுவை மட்டுமே வணங்குங்கள். ஒவ்வொரு இறை தூதருடைய அழைப்பும் அந்த இறை தூதர் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமும் இதுவாகத்தான் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்திலே சொல்கின்றான், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ فَمِنْهُمْ مَنْ هَدَى اللَّهُ. ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு சமூகத்திலும் நாம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கின்றோம். அந்த தூதர் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார், எந்த ஒரு அழைப்பை கொண்டு அனுப்பப்பட்டார்? அன் اعْبُدُوا اللَّهَ, அல்லாஹுவை வணங்குங்கள், وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ, அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய ஒவ்வொரு தாகூத்தை விட்டும் நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, இந்த இடத்துல நாம் சற்று நிதானிக்க வேண்டும். நம்முடைய இந்த பேச்சு எதனுடைய தொடரிலே வந்து கொண்டிருக்கிறது என்றால், வணக்க வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, வணக்க வழிபாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கமும் அதுதான். இரண்டாவதாக, இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பியதனுடைய நோக்கமே என்னவென்றால், மக்களை அல்லாஹுவின் வணக்கத்தின் பக்கம் கொண்டு வர வேண்டும், அல்லாஹுவை வழிபடக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹுவிற்கு அடிமைகளாக அவர்கள் வாழ வேண்டும் என்ற அழைப்புக்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த பணியைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். சில மக்கள் விளங்கிக் கொள்வது போன்று விளங்கிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு தவறான புரிதலாகும். எப்படி விளங்கிக் கொள்கிறார்கள்? நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமே இந்த பூமியில் அல்லாஹுவின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்குத்தான். மேலும் எந்த அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், எந்த இறை தூதர் தனது அழைப்பு பணியிலே அல்லாஹுவின் ஆட்சியை நிலைநிறுத்தாமல் இறந்து விட்டார்களோ அவர்கள் தங்களுடைய அழைப்பு பணியை முழுமையாக செய்யவில்லை, அவர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள். யார் அழைப்பு பணியிலே வெற்றியடைந்தார்கள் என்றால், யார் ஆட்சியை நிறுவினார்களோ அவர்கள்தான் அழைப்பு பணியிலே வெற்றியடைந்தார்கள் என்பதாக. அன்புமிக்க சகோதரர்களே, இது மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட விளைவாகும், குர்ஆனை தவறாக புரிந்து கொண்டதால் ஏற்பட்ட விளைவாகும். அல்லாஹு தஆலா நம்மை படைத்ததனுடைய நோக்கமும் சரி, நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கமும் சரி, எந்த இடத்திலும் ஆட்சியை நிலைநிறுத்துங்கள், அதிகாரத்தை கைப்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கட்டளையிட்டதும் அவனுடைய இறை தூதர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னதும், அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறுங்கள், அல்லாஹுவை வழிபடக்கூடிய மக்களாக நீங்கள் மாறுங்கள், அல்லாஹுடைய இபாதத்தின் பக்கம் வாருங்கள், சிலைகளையோ அல்லது மனிதர்கள் மனிதர்களை வணங்குவதிலிருந்தோ விடுபட்டு நீங்கள் அல்லாஹுவின் வழிபாட்டின் பக்கம் வாருங்கள், இபாதத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். குர்ஆனுடைய எந்த ஒரு வசனத்தையும் அவர்கள் சுட்டிக்காட்ட முடியாது தங்களுடைய அந்த தவறான வாதத்திற்கு. அன்புமிக்க சகோதரர்களே, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இபாதத்தை வணக்க வழிபாட்டை எவ்வளவு ஒரு உயர்ந்த தரத்திலே வைத்திருக்கிறான். இறை தூதர்கள் எல்லோரும் அனுப்பப்பட்டதனுடைய அடிப்படை காரணமே இந்த இபாதத்தை நிலைநிறுத்துவதற்குத்தான். ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு இந்த கட்டளையை சொல்லுகின்றான். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் கட்டளையை பாருங்கள். 15வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம், வஅபுத் ரப்பக ஹத்தா யாதியக்கல் யகீன். எதுவரை அல்லாஹ்வை வணங்க வேண்டும்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு அடிமையாக அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக வாழ வேண்டும். அதற்கு எல்லை என்ன? சில சூஃபியாக்கள் விளங்கிக் கொள்வது போன்று நாங்கள் ஓரளவுக்கு அல்லாஹுவை வணங்கி நாங்கள் கரை கண்டு விட்டோம், இனிமேல் நாங்கள் தொழ தேவையில்லை, இனிமேல் நாங்கள் நோன்பு நோக்க தேவையில்லை, எல்லா ஹராமும் எங்களுக்கு ஹலாலாகிவிடும், எல்லாமே எங்களுக்கு ஆகமானதாக ஆகிவிடும் என்று அவர்கள் நம்பிக்கை கொள்வது போன்று அவர்கள் கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருப்பது போன்று கிடையாது. எதுவரை வணங்க வேண்டும்? அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் நபிமார்களை விட உயர்ந்தவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அல்லாஹுவை வணங்கியதில், அல்லாஹுவிற்கு பிரியமாக தங்களது வாழ்க்கையை தியாகம் செய்ததில் இறை தூதர்களுக்கு நிகராக எந்த மனிதரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இறை தூதர்களுக்கும், அதிலும் குறிப்பாக அந்த இறை தூதர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் பாருங்கள். வஅபுத் ரப்பக ஹத்தா யத்தியக்கல் யகீன். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களது இறைவனை வணங்குங்கள், உங்களது இறைவனை வணங்குங்கள் உங்களுக்கு மரணம் வரும் வரை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்களுக்கு மௌத்து வரும் வரை, உறுதி வரும் வரை. மௌத்து அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் யக்கீன் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். இதற்கு தவறாக புரிந்து கொண்டு எங்களுக்கு உறுதி வந்துவிட்டது, எனவே நாங்கள் வணக்க வழிபாடு செய்ய தேவையில்லை என்பதாக சொல்கிறார்கள். இவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண நேரம் வரை உறுதி வரவில்லை, யக்கீன் வரவில்லை என்று பொருளாகிவிடும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த மரண படுக்கையில் இருக்கும் போது கூட, அந்த கடைசி காலத்திலே அந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போது கூட, இரண்டு மனிதர்களுடைய தாங்குதலால், இரண்டு மனிதர்களுடைய அந்த தோளிலே அணைத்து கொண்டு, அவர்களுடைய கால்கள் பூமியிலே இழுத்து கொண்டு பள்ளிக்கு கொண்டு வந்து சஃபிலே நிறுத்தப்படுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இவர்களுடைய கருத்துப்படி பார்த்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதி வரவில்லை, யக்கீன் நம்பிக்கை வரவில்லை, எனவேதான் கடைசி வரை அல்லாஹ்வே தொழுது கொண்டிருந்தார்கள். நஊது பில்லாஹி மின் தாலிக். சுப்ஹானல்லாஹ். அன்பு சகோதரர்களே, யக்கீன் என்றால் என்ன பொருள்? மௌத். மௌத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யக்கீன் என்று சொல்லுகின்றான். ஏனெனில் மரணத்திற்கு பின்புள்ள வாழ்க்கையினுடைய அந்த திரை அகற்றப்பட்டு மறுமை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் கண்கூடாக மனிதனுக்கு காட்டப்படுவதால் மரணத்தை யக்கீன், ஐனுல் யக்கீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய இபாதத்தை நாம் எதுவரை செய்ய வேண்டும் என்று நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். மௌத்து வரும் வரை, மரணம் வரும் வரை நீங்கள் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, இந்த வணக்க வழிபாடு, இந்த இபாதத் நமக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் கட்டளையிடவில்லை, மலக்குகளையும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த இபாதத்திற்கு பணித்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இபாதத்துகளை செய்யக்கூடிய அந்த மலக்குகளையும் அவனுடைய நல்லறியார்களையும் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுகின்றான். பாருங்கள், சொல்லுகின்றான், வலஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வமன் இன்தஹு லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வலா யஸ்தஹ்ஸிரூன் யுஸப்பிஹூன அல்லைல வன் நஹார லா யஃத்ருன் وقال ان الذين عند ربك لا يستكبرون عن عبادته ويسبحونه وله يسجدون. الله اكبر. الله تعالى மலக்குகளை புகழ்கின்றான். ஏன் புகழ்கின்றான்? அவர்களுடைய இபாதத்தை வைத்து அல்லாஹ் புகழ்கிறான். மலக்குகள் யார் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்விற்கே சொந்தமானவர்கள் வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும். மேலும் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் யார்? அவர்கள் மலக்குகள். அல்லாஹுவை வணங்குவதை விட்டு ஒரு காலம் பெருமை அடிப்பது கிடையாது. வலா யஸ்தஹ்ஸிரூன், அவர்கள் சோர்வடையவும் மாட்டார்கள். யுஸப்பிஹூன லைல வன்னஹார், இரவு பகலாக காலமெல்லாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். லா யஃப்துரூன், இடைவெளி என்பதே அவர்களுக்கு கிடையாது. யோசித்து பாருங்கள், இந்த இபாதத் என்பது எவ்வளவு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு செயலாக இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காக வேண்டிய ஒரு கூட்டத்தை படைத்து வைத்திருக்கின்றான். அவர்களுடைய வேலை என்ன? அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டிருப்பது, அல்லாஹுவை துதித்துக் கொண்டிருப்பது, அல்லாஹுடைய பெருமையை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பது, ருக்குவிலும் சுஜூதிலும் நின்று அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருப்பது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது கூட எப்படி நல்லடியார்களை புகழ்ந்து சொல்லும் பொழுது, நல்லடியார்களை உயர்வாக அல்லாஹ் சொல்லும் பொழுது, இபாதுர் ரஹ்மான் وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ فِي الْأَرْضِ هَوْنًا. அல்லாஹு தஆலா நல்லடியார்களை இபாத், என்னுடைய அடியார்கள், என்னுடைய அடிமைகள், என்னுடைய அடிமைத்தனை எனக்கு அடிமையாக இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள், தன்னுடைய அடிமைகள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகழ்ந்து சொல்கின்றார். அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹுவிற்கு அடிமையாக இருப்பவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை புகழ்ந்து சொல்கின்றார். இந்த இத்தனை அல்லாஹுடைய இந்த வசனங்களிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், சகோதரர்களே, இந்த வாழ்க்கையிலே நாம் நம்முடைய நேரத்தை கழிப்பதற்கு, நம்முடைய திறமையை செலவு செய்வதற்கு, இந்த வாழ்க்கையிலே ஒரு விஷயம் இருக்கின்றது, அதிலே நாம் கழிப்பதை கொண்டு நமக்கு இந்த உலகமும் வெற்றியாக அமையும், மறு உலகமும் வெற்றியாக அமையும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹுடைய இபாதத். அதற்காக வேண்டியே நாம் படைக்கப்பட்டோம், அதற்காக வேண்டியே நாம் வாழுகிறோம். யார் எந்த முஸ்லிம் இந்த உறுதியை கொள்ளவில்லையோ, இந்த உறுதி அவரிடத்தில் இல்லையோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய இஸ்லாம் முழுமையடையவில்லை. எந்த ஒரு முஸ்லிம் தன்னை பற்றி நான் அல்லாஹுவை வணங்குவதற்காக மட்டுமே படைக்கப்பட்டேன், அதற்காகவே வாழ்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையின் இலட்சியத்தை உறுதி கொள்ளவில்லையோ, அந்த வாழ்க்கையின் இலட்சியத்தை சரி செய்து கொள்ளவில்லையோ, அவருடைய இஸ்லாம் முழுமையடையவில்லை. இன்னும் சொல்ல போனால், தன்னுடைய வாழ்க்கையிலே இபாதத்தை தவிர, அல்லாஹுவின் பொருத்தத்தை அடைவதை தவிர வேறொன்றும் அவருக்கு நோக்கமாக இருந்தால் அவர் ஒரு வகையில் முஷ்ரிக்காக இருக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வதை பாருங்கள். 6வது அத்தியாயத்தினுடைய 162-163வது வசனம், குல் இன்ன ஸலாதி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு وبذلك امرت وانا اول المسلمين. قل நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே உங்களை பற்றி நீங்கள் முதலிலே மக்களுக்கு சொல்லுங்கள். குர்ஆன் முழுமையும் மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியின் மூலமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி இருக்கின்றான். எந்த ஒரு வசனத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைத்ததில்லை. எதை அல்லாஹ் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தானோ அவை அனைத்தையும் தங்களுடைய அடியார்களுக்கு, தங்களுடைய தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். எந்த ஒன்றையும் மறைக்கவில்லை. இருப்பினும் குறிப்பிட்டு சில இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குல் என்ற வார்த்தையை சேர்த்து சொல்கிறானே, என்ன காரணம் என்றால், அறிஞர்கள் கூறுகிறார்கள், எந்த விஷயத்தை மக்களுக்கு தெளிவாக உடனடியாக பதிய வைக்க வேண்டுமோ மனதிலே, மேலும் மேலும் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப கூறி அது பற்றி உண்டான முழு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாதிரியான இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குல் என்ற வசனத்தை வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு முறை கூறினால் போதாது, இதை பற்றி உண்டான விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டும். திரும்ப திரும்ப கூறி ஒவ்வொரு முறையும் நினைவூட்டி அவர்களுக்கு இந்த விஷயத்தை மனதின் ஆழத்திலே அழுத்தமாக பதிய வைக்க வேண்டும் என்று எந்த இடங்களில் அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த இடங்களில் எல்லாம் இந்த குல் என்ற வார்த்தையை சேர்த்து அல்லாஹ் சொல்கின்றான். இந்த இடத்திலும் அப்படித்தான். எனவேதான் இந்த வஜ்ஜஹத்துவை நாம் ஓதுவது, ஒவ்வொரு தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நமக்கு சுன்னத்தாக ஆக்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் வாழ்க்கையினுடைய ஒரு திசையை அமைப்பது, எந்த திசையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொருவருக்கும் ஒரு திசை இருக்கிறது, அதை அவர் அந்த திசையை நோக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார், அந்த திசையை முன்னோக்கி கொண்டிருக்கிறார். மூமினே, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனே, மறுமையை நம்பியவனே, சொர்க்கத்தை நம்பியவனே, நரகத்தை நம்பியவனே, நாளை மறுமையில் அல்லாஹுவிற்கு முன்பு நின்று கேள்வி கணக்கிற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நம்பியவனே, உனது இரண்டு புஜங்களிலும் மலக்குகள் அமர்ந்திருக்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், நீ எந்த வார்த்தையை பேசினாலும் அதை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் அமர்ந்து பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் மீது உங்களது செயல்களை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள். கிராமன் காத்திபின், சங்கை மிக்க எழுதக்கூடிய மலக்குகள் அவர்கள், நீங்கள் எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதை நன்கு அறிந்து தெளிவாக பதிவு செய்து கொள்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். وكل انسان الزمناه طائره في عنقه ونخرج له يوم القيامه كتابا يلقاه منشورا اقرا كتابك كفى بنفسك اليوم عليك حسيبا. الله சொல்கிறான், ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலும் ஒரு புத்தகத்தை நாம் தொங்கவிட்டுள்ளோம். நாளை மறுமையிலே அவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் போது அதை அவனுக்கு முன்பு நாம் விரித்து வைப்போம். நம்முடைய கழுத்திலே புத்தகம் தொங்கவிடப்பட்டுள்ளது சகோதரர்களே. அந்த புத்தகத்திலே நம்முடைய ஒவ்வொரு விஷயமும் பதிவு செய்யப்படுகிறது. வகுல்லு ஸகீரின் வகபீரின் முஸ்தத்தர். அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு சிறிய விஷயமும் ஒவ்வொரு பெரிய விஷயமும் அந்த ஏட்டிலே பதிவு செய்யப்படுகிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதனுக்கு சொல்லுவான், இக்ரா கிதாப, உனது புத்தகத்தை படித்துப்பா. கஃபா பி நஃப்ஸிகல் யௌம அலைக ஹசீபா, உன்னிடத்திலே உன்னை பற்றி விசாரிப்பதற்கு நீயே போதுமானவன், படித்துப்பார், முடிவு செய்து கொள். அந்த நேரத்திலே சகோதரர்களே பாவிகளுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும், எப்படி தெரியுமா அழுவார்கள். இன்று யார் அந்த நாளை பற்றி அழுகவில்லையோ, அந்த நாளுக்காக அஞ்சு கொள்ளவில்லையோ, அந்த நாளுக்காக இந்த வாழ்க்கையிலே இந்த வாழ்க்கையிலிருந்து சேகரிப்பை எடுத்துக் கொள்ளவில்லையோ, நாளை அந்த மறுமை நாளிலே கவலைப்படுவார்கள், கைசேதப்படுவார்கள், அழுவார்கள். கைசேதத்திற்கு மேல் கைசேதம் அவர்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மாலிஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரதன் வலா கபீரதன் இல்லா அஹ்ஸாஹா. இந்த நூலுக்கு என்ன நேர்ந்தது, இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது, சிறிய பெரிய எந்த விஷயத்தையும் இது விட்டு வைக்கவில்லையே. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அந்த மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையிலே எதை நோக்கமாக வைத்து செயல்படுகிறோம், நம்முடைய திசை எங்கே? முஷ்ரிக்குகள், அல்லாஹுவை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், அல்லாஹ் என்றால் யார், தூதர் என்றால் யார், சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன என்று தெரியாதவர்களுடைய வாழ்க்கை வேண்டுமானால் எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களுக்கு ஹலால் ஹராம் தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ்வின் விருப்பம் எது, வெறுப்பு எது என்று தெரியாமல் இருக்கலாம். சொர்க்கத்தினுடைய வழி எது, நரகத்தினுடைய வழி எது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வை நம்பியவன், மறுமையை நம்பியவன், சொர்க்கத்தை நம்பியவன், ஒரு முஸ்லிமுடைய ஒரு நரகத்தை நம்பிய ஒரு முஸ்லிமுடைய அமல்கள், செயல்கள், நோக்கங்கள், அவனது எல்லை எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த வசனத்தை தெரிந்ததற்கு பின்பும், இந்த வசனத்தை ஓதியதற்கு பின்பும் எந்த ஒரு முஸ்லிம் தனது ஈமானை புதுப்பித்துக் கொண்டு தனது வாழ்க்கையின் எல்லை, தனது வாழ்க்கையின் எல்லையை நிர்ணயம் செய்யவில்லையோ, இலட்சியத்தை முடிவு செய்யவில்லையோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவருடைய முடிவை பற்றி அவரே அஞ்சிக் கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்ன சலாத்தி, நிச்சயமாக என்னுடைய தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும். அல்லாஹ் அக்பர். இந்த இடத்திலே தொழுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்கிறான். வணக்க வழிபாடுகள் என்று பொதுவாக இரண்டாவது சொன்னாலும் தொழுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னிறுத்தி சொல்கிறான். என்ன காரணம் என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளிலேயே தொழுகை என்பது மிக உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறது. யார் இந்த தொழுகையை பேணவில்லையோ அவனுக்கு மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இறை தூதர்கள் இந்த தொழுகையிலே எவ்வளவு உள்ளத்துடன் பயந்தவர்களாக, அந்த தொழுகையின் பக்கம் விரைந்தவர்களாக, கால்கெடுக்க நின்று வணங்கியவர்களாக இருந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தூதரை பார்த்து வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை தனது நண்பனாக, தனது நெருக்கமான தோழராக எடுத்துக்கொண்டான் என்று சொல்கின்றான் அந்த தூதர். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர் என்று பெயர் பெற்றவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். எப்படி தெரியுமா? இதுதான் சகோதரர்களே நமக்கும் உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கும், நமக்கும் இறை தூதர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நம்முடைய துவா எப்படி இருக்கும், இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டியே அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருப்போம். நம்மிலே பெரும்பாலானவர்கள் அழுகிறார்கள் என்று சொன்னால் எதற்காக, இந்த உலக வாழ்க்கைக்காக அழுது கொண்டிருப்பார்கள். யா அல்லா எனக்கு வீட்டை கொடு, யா அல்லா எனக்கு வியாபாரத்தை கொடு, யா அல்லா எனது பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு எனக்கு வசதியை கொடு, யா அல்லா என்னுடைய வியாபாரத்தில் உள்ள கஷ்டத்தை போக்கு. இவற்றையெல்லாம் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும், அதில் எந்த சந்தேகம் இல்லை. அழுதும் கேட்க வேண்டும், அல்லாவிடத்திலே அதிகம் அதிகமாக கேட்க வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே முதலாவதாக எதை கேட்க வேண்டும் என்றால் மறுமையை கேட்க வேண்டும், அல்லாஹுவை வணங்கக்கூடிய தௌஃபீக்கை கேட்க வேண்டும். பாருங்கள், இறை தூதர்களுடைய துஆக்களை எடுத்து குர்ஆனிலே படித்து பாருங்கள். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பி வ தக்கப்பல் துஆ. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், யா அல்லாஹ், தொழுகை பேணுதலாக நிலைநிறுத்தக்கூடியவனாக என்னை ஆக்கி வை. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா, எத்தனை முறை அல்லாஹ்விடத்தில் அழுது அழுது அவர்கள் மன்றாடி இருந்தால் அந்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துஆவை அந்த இடத்துல இடம்பெற செய்கின்றார். இது மட்டுமா, ஒரு பக்கம் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக என்னை ஆக்க என்று துவா செய்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஷிர்க்கை பயந்து இணை வைப்பதை பயந்து அதிலிருந்து நடுநடுங்கி அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். வஜ்னுபுனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம். ஆனால் இன்று நம்முடைய உள்ளத்தில் உள்ள திமிர், நம்முடைய உள்ளத்தில் உள்ள அகம்பாவம், நாங்கள்லாம் பக்கா முஸ்லீம், நாங்கள்லாம் வழி மாறுவதா தடம் புரளுவதா முடியவே முடியாது என்பதாக இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள் நம்மிலே பலர். அல்லாஹ் அக்பர், இந்த பெருமையே அவர்களது வாழ்க்கையிலே அவர்களை சருகை செய்து விடுகிறது. நபிமார்கள் ஷிர்க்கை பற்றி பயந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதை பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலைகளை உடைத்தெறிந்தவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை எங்கெல்லாம் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றானோ, ஹனீஃபன் முஸ்லிமன் வலம் யக்கு மினல் முஷ்ரிகீன். ஒரே கருத்து தான் சகோதரர்களே, ஹனீஃப் இணை வைப்பதை விட்டு முற்றிலும் விலகி ஏகத்துவத்தின் பக்கம் சாய்ந்தவர், முஸ்லிம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் வழிபட்டவர், உலம் எக்குமினல் முஷ்ரிக்கீன், அவர் ஒரு காலம் இணை வைப்பவர்களை சேர்ந்தவரே அல்ல. இப்படி போற்றி புகழக்கூடிய அந்த நபி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள், யா அல்லாஹ், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்கி வை. அல்லாஹு அக்பர் பாருங்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் எதை நாம் முதலிலே கேட்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய இபாதத்தை, அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வதர்கல் முன்கராத் வஹுப்பல் மசாகீன். அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ், நன்மைகளை செய்வதை, தீமைகளை விட்டு விலகுவதை, ஏழைகளை விரும்புவதை எனக்கு கொடு. அல்லாஹு அக்பர். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத். ஒரு முறை நாம் அழுதுருப்போமா அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நன்மைகளை செய்யக்கூடியவன், அல்லாஹும்ம ஜஅல்னி லக தக்காரா லக ஷக்காரா லக ரஹாபா இலைக முஹ்பிதம் முனீபன் அவ்வாஹா. யா அல்லாஹ், என்னை உன்னை அதிகம் நினைக்கக்கூடியவனாக, உனக்கு அதிகம் பயந்தவனாக, உனக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவனாக, எல்லா நிலையிலும் உன்னையே முன்னோக்கி இருக்கக்கூடியவனாக, உன் பக்கமே திரும்பியவனாக என்னை ஆக்கிவை. இவையெல்லாம் யார் கேட்ட துவா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹைர், நம்முடைய இந்த தலைப்புக்கு வருவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு சொல்லுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஸலாத்தி என்னுடைய தொழுகை, ஒனுசுக்கி என்னுடைய எல்லா அமல்களும், என்னுடைய இபாதத்துகள் அனைத்தும். அடுத்ததாக வமஹ்யாய வமமாதி, வமஹ்யாய வமமாதி, நான் இந்த உலகத்திலே வாழ்வதும், வமமாதி நான் இந்த உலகத்திலே மரணிப்பதும், தொழுகை வணக்க வழிபாடுகள், என்னுடைய இந்த வாழ்க்கை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்வு, இந்த உயிர், அதுபோன்று நான் சாவது, நான் மரணிப்பது, இவை அனைத்தும் யாருக்கு சொந்தம் தெரியுமா? இவை அனைத்துக்கும் உரியவன் யார் தெரியுமா? லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து வளர்த்து காக்கக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவனுக்குத்தான். லா ஷரீக லஹு, இதிலே அவனுக்கு யாரும் கூட்டாளி கிடையாது, அவனுக்கு யாரும் பங்குதாரர் கிடையாது. வபிதாலிக உமிர்த்து, இப்படித்தான் எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. வபிதாலிக உமிர்த்து, இப்படித்தான் எனக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது, நான் இப்படித்தான் பணிக்கப்பட்டுள்ளேன். நான் முஸ்லிம்களில் முதன்மையானவனாக இருக்கிறேன், அல்லாஹ்விற்கு வழிபடக்கூடியவர்களில் நான் முந்தியவனாக இருக்கிறேன். சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்ப நம்முடைய வாழ்க்கை, அதனுடைய நோக்கம், அதனுடைய இலட்சியம் என்ன? அல்லாஹுவை வணங்கியவர்களாக, அல்லாஹ்விற்கு வழிபட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடியவர்களாக நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, இபாதத் என்றால் என்ன? வணக்க வழிபாடு என்றால் என்ன? நம்மிலே பலர் என்ன விளங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இபாதத் என்று சொன்னால் நம்முடைய உலக வேலைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு பள்ளிவாசலிலோ அல்லது எங்காவது ஒரு மூலையிலோ உட்கார்ந்து கொண்டு கையில் ஒரு தஸ்பீமணியை வைத்து கொண்டு உருட்டி கொண்டே இருந்தால் அவர் முழுமையாக இபாதத்து செய்கிறார் என்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள் பொதுவான மக்களுக்கு மத்தியிலே உள்ள விளக்கம். ஆனால் இபாதத் என்று சொன்னால் சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே வழிபாடு வணக்கம் என்பதை ஒரு விசாலமான பொருளுடன் வைத்திருக்கின்றான். அதற்கு ஒரு விசாலமான பொருள், ஒரு குறுகிய பொருள் அல்ல. இஸ்லாம் அல்லாத மற்ற மதங்களில் வேண்டுமானால் வணக்க வழிபாடு என்பதற்கு ஒரு குறுகிய பொருள் இருக்கலாம், இஸ்லாம் அப்படி அல்ல. மனிதனுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியமான அடிப்படைகளை கூறிய ஒரே நேர்வழி பெற்ற மார்க்கம். இதை தவிர அனைத்தும் வழிகேடுகள். இஸ்லாமை தவிர எத்தனை மதங்கள், கொள்கைகள், கோட்பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கின்றனோ அவை அனைத்தும் மனிதனை ஒட்டுமொத்தமாக நரகத்தில் தள்ளக்கூடியவை, அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கம் இழுத்துச் செல்லக்கூடியவை. அதில் எந்த விதமான நேர்வழியோ, அதில் எந்த விதமான அல்லாஹ்வின் பொருத்தம் என்பதோ கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே இபாதத் என்பதை எப்படி ஒரு விசாலமான பொருளுடன் சொல்லியிருக்கின்றான் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அல் இபாதா இஸ்முன் ஜாமிஅ லிகுல்லி மா யுஹிப்புஹு அல்லாஹ் வயர்தா மின் அல் அக்வால் வல் அஅமாலி அல்லாஹிரா வல் பாத்தினா மா கமாலி அல் மஹப்பத்தி வல் துல்லி வல் குதூஉ வல் பராஆ மிம்மா யுனாஃபி தாலிகா வ யுதாதுஹு. இபாதத் என்று சொன்னால் அல்லாஹ் எவற்றையெல்லாம் விரும்புகின்றானோ, திருப்தி கொள்கின்றானோ அவை அனைத்தும் இபாதத்து தான். அது சொல்லாக இருந்தாலும் சரி, வெளிப்படையான அல்லது உள்ரங்கமான செயல்களாக இருந்தாலும் சரி. உதாரணமாக சுப்ஹானல்லாஹ் என்று சொல்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறீர்கள், ஒருவருக்கு நன்மையை ஏவுகிறீர்கள், ஒருவரை தீமையிலிருந்து தடுக்கிறீர்கள், ஒருவருக்கு நல்ல துஆக்களை செய்கிறீர்கள். இப்படி சொல்லாக இருந்தாலும் சரி அல்லது வெளிரங்கமான உள்ரங்கமான செயல்களாக இருந்தாலும் சரி. வெளிரங்கமான செயல்கள் என்று சொன்னால் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம். உள்ரங்கமான செயல்கள் என்று சொன்னால் மனதினுடைய அமல்கள், அல்லாஹுவை பயப்படுவது, அல்லாஹுவின் மீது அன்பு வைப்பது, அல்லாஹுவின் பக்கம் சதா இந்த உள்ளம் முன்னோக்கி இருப்பது, இவையெல்லாம் உள்ளத்தினுடைய கல்புடைய அமல்கள். ஆக சொல்லாலும் செயலாலும் அந்த உள்ரங்கமான வெளிரங்கமான செயல்களுடைய எல்லா வகையாலும் அல்லாஹுவிற்கு விருப்பமானதை, அல்லாஹுவிற்கு பொருத்தமானதை, எதை எந்த செயல்களை கொண்டு, எந்த சொல்களை கொண்டு அல்லாஹ் நம்மை விரும்பி கொள்வானோ, அல்லாஹ் நம்மை நேசிப்பானோ, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியுமோ அவை அனைத்தையும் செய்வது எப்படி? மா கமாலில் மஹப்பத்தி வதுல்லி வல் ஹுதூ. அலட்சியமாக அல்ல, பெருமையுடன் அல்ல, அகந்தையுடன் அல்ல, முழுமையான பணிவுடன் இபாதத்திலே முழுமையான பணிவை வெளிப்படுத்த வேண்டும். உள்ளத்திலிருந்து அல்லாஹுவின் மீது முழுமையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும். மேலும் இவற்றிற்கு முரணான, அல்லாஹுடைய பொருத்தத்திற்கு, அல்லாஹுடைய விருப்பத்திற்கு முரண்பட்ட, அல்லாஹுடைய கோபத்திற்குரிய ஒவ்வொரு செயல்களை விட்டு விலகி வாழ்வது, இதுதான் இபாதத். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட விளக்கம் பாருங்கள். முழு வாழ்க்கையும் இதிலே அடங்கிவிடும். ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையினுடைய எல்லா அம்சங்களும் இதிலே அடங்கிவிடும். அவனுடைய வியாபாரமாக இருக்கட்டும், அவனுடைய தொழிலாக இருக்கட்டும், அவனுடைய விவசாயமாக இருக்கட்டும், அவனுடைய கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது அவனுடைய இந்த இறை வழிபாடுகளாக இருக்கட்டும், இவை அனைத்தும் அல்லாஹுனுடைய கட்டளைக்கு ஏற்ப, அல்லாஹுடைய அன்பிற்கு ஏற்ப அவற்றை அவன் அமைத்து கொண்டால் இவை அனைத்தும் முஸ்லிமுக்கு இபாதத்தாக மாறிவிடும். இப்ப அடுத்து நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த இபாதத் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு இந்த இபாதத்திற்குள்ளே அல்லாஹுவை நாம் வணங்கும் பொழுது, இந்த இபாதத்திலே நாம் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இரண்டு விஷயங்கள் இன்றியமையாத, இரண்டு விஷயங்கள் அவசியமாக இருக்க வேண்டும். ஒன்று என்ன? கமாலுல் ஹுப்பில்லதி ஹுவ காயதுஹு வ முன்தஹாஹு. ஒரு முஸ்லிம் அல்லாஹுவை வழிபடும் பொழுது, அல்லாஹுவை வணங்கும் பொழுது, ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அல்லாஹுவிற்காக அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அல்லாஹுவின் மீது அன்பு பீறிட்டு வர வேண்டும்.
அல்லாஹுடைய அன்பிலே அவனுடைய உள்ளம் துடிக்க வேண்டும். அல்லாஹுவின் மீது அன்பு, யா அல்லாஹ் நான் தொழுகிறேன் உன்மீது, உன்மீது உள்ள எனக்கு, உன்மீது எனக்கு இருக்கும் அன்பின் காரணமாக, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜகாத், என்னுடைய ஹஜ், என்னுடைய தர்மம், நான் நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, உனக்காக நான் தியாகம் செய்வது, எல்லாமே உன்மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக. அந்த அன்பு, ஹுப், அல்லாஹுடைய அன்பு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். அந்த அன்புடைய உணர்வுடன் இபாதத்தை செய்ய வேண்டும். அன்புடைய உணர்வில்லாமல் செய்யப்படக்கூடிய இபாதத் அல்லாஹ்விற்கு விருப்பமானதல்ல. ஒரு மூமினுடைய உள்ளத்திலே குறிப்பாக எல்லா நேரத்திலும், பொதுவாக எல்லா நேரத்திலும், குறிப்பாக இபாதத்துகளை செய்யும் பொழுது, வணக்க வழிபாடுகளை செய்யும் பொழுது, அல்லாஹ்விற்காக ஒரு செயலை முன்னோக்கும் பொழுது அந்த அன்பு அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா மூமின்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்கிறான் சூரத்துல் பக்ராவினுடைய 165வது வசனத்திலே, அன்பு சகோதரர்களே, நமது ஈமானை ஒரு முறை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், மக்களிலே பலர், மக்களிலே பலர் அல்லாஹுவை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு நிகராக பலவற்றை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை விரும்புவது போன்று அவற்றை விரும்புகிறார்கள். இது ஒரு பொதுவான வசனம். குறிப்பிட்டு முஷ்ரிக்குகளை மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை. அதாவது யாரெல்லாம் இந்த உலகத்திலே உலக பொருட்களை அல்லாஹுவை நேசிப்பது போன்று நேசிக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வசனம் பொருந்தும். எப்படி அல்லாஹுவை நேசிக்கிறோம், அதுபோன்று இந்த உலக வஸ்துக்களின் மீதும் இயற்கையாக ஒரு பிரியம் நமக்கு இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்ன, அடுத்து நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஆழமாக இருக்க வேண்டும். யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இல்லையோ, ஈமானிலே குறைவு இருக்குமோ, அவர்கள்தான் இந்த உலக வஸ்துக்களை நேசிப்பார்கள் அல்லாஹ்வை நேசிப்பது போன்று. ஆனா மூமின்கள், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமையை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள். மூமின்கள் அல்லாஹுவை மிக அதிகமாக, கடுமையாக நேசிப்பார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எந்த ஒரு அன்பு கடுமையாக ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறானோ, அதனுடைய அளவு என்ன, அதனுக்கு ஒரு அளவு என்பதை நிர்ணயிக்க முடியாது. அந்த அளவிற்கு நாம் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள ஹதீஸ், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான், من كان الله ورسوله أحب إليه مما سواهما وأن يحب العبد لا يحبه إلا لله وأن يكره أن يرجع إلى الكفر بعد أن أنقذه الله منه كما يكره أن يقذف في النار. متفق عليه. மூன்று விஷயங்கள் உங்களிடத்தில் இருந்தால் ஈமானுடைய ருசியை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஈமானுடைய சுவையை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், ஈமானுடைய இனிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்று என்ன, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுக்கு இந்த உலக வஸ்துக்கள் அனைத்தையும் விட, இந்த உலக பொருட்கள் அனைத்தையும் விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் விட அதிகம் விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஈமானுடைய அடிப்படை அம்சம் சகோதரர்களே, இது இருந்தால்தான் ஈமானுடைய சுவையவே தெரிந்து கொள்ள முடியும். எனவேதான் இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்தினுடைய அடிப்படையாக ஆக்கி வைத்திருக்கிறான். யார் அல்லாஹுவை நேசிக்காமல், அல்லாஹுவின் மீது அன்பில்லாமல் வணங்குகிறார்களோ அவர்களுடைய வணக்கத்தின் பக்கம் அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. இந்த அன்பு அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் இருக்கக்கூடிய அன்பு இருக்கிறது, நம்முடைய இபாதத்துடைய, நம்முடைய வாழ்க்கையினுடைய இலட்சியத்தினுடைய மிகப்பெரிய முக்கிய அம்சம். இந்த முஹப்பத்தை கொண்டு, இந்த அன்பை கொண்டு அல்லாஹ் அக்பர் கபீரா எங்கோ நாம் சென்று விடலாம் சகோதரர்களே. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையிலே ஒரு மனிதர் வருகிறார். பாருங்கள் சஹாபாக்களுடைய அந்த பயத்தை பாருங்கள், மறுமையின் மீது அவர்களுக்கு இருந்த அச்சத்தை பாருங்கள், திடுக்கத்தை பாருங்கள். ஆனால் கேவலம் நம்முடைய நிலைமையோ, காலை விடுகிறது மாலை வருகிறது, ஒவ்வொரு நாளும் நாம் கழித்து கொண்டே இருக்கிறோம், மறுமையை நினைத்து நாம் அழுதிருக்கிறோமா? திடுக்கம் ஏற்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் அக்பர். குர்ஆனில் எப்படியெல்லாம் அந்த மறுமையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறான், யா அய்யுஹன்னாசு தக்கூ ரப்பகும் இன்ன ஜல்ஸலத்தஸ் ஸாஅத்து ஷய்உன் அஸீம். மக்களே, உங்களது இறைவனை பயந்து கொள்ளுங்கள், மர்மையின் திடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹு அக்பர். எப்படி எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்ஸானு மாலஹா யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. பூமி நடுங்க வைக்கப்படும் பொழுது, அதிலே பூகம்பங்கள் ஏற்படுத்தப்படும் பொழுது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமியிலிருந்து பூமி தனது சுமைகள் அனைத்தையும் வெளியே கொண்டு வரும் பொழுது, மனிதன் பார்த்து திடுக்கிட்டு பயந்து நடுங்குவான், இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது என்பதாக. அந்த நேரத்திலே பூமி மனிதனுக்கு செய்தியை சொல்லும், உனது இறைவன் எனக்கு அனுப்பிவிட்டான் செய்தியை, நான் பிளந்தே ஆக வேண்டும், தெரித்தே ஆக வேண்டும் என்பதாக. மக்கள் எல்லாம் பல கூட்டங்களாக பல பிரிவுகளாக வருவார்கள் தங்களது செயல்களை பார்ப்பதற்கு. அல்லாஹ் சொல்கிறான், யார் ஒருவர் ஒரு அணு அளவு நன்மை செய்தாரோ அதனுடைய பலனையும் பார்ப்பார், ஒரு அணு அளவு தீமை செய்தவர் அதையும் அங்கு பார்த்துக் கொள்வார். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, குர்ஆனிலே மிக அதிகமாக எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களில் இதுவும் ஒன்று. அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் இந்த மர்மையை பார்த்து பயந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மும்மரமாக ஒரு விஷயத்தை பற்றி பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே அந்த சஹாபியினுடைய உள்ளத்திலே மர்மையின் மீதுள்ள அச்சம், மர்மையின் மீதுள்ள பயம் அவர்களை நிலை கொள்ள வைக்கவில்லை. திடுக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மதஸ்ஸாஅ, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் தூதரே, மர்மை எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வின் தூதரே, மர்மை எப்போது வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது பேச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த சஹாபி மூன்று முறை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மதஸ்ஸாஅ, மர்மை எப்போது வரும்? அல்லாஹ் மிக நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். மர்மை சொல்லும் போது, அத்தா அம்ருல்லாஹ் ஃபலா தஸ்தஅஜிலூ, மக்களே, அல்லாஹுவின் கட்டளை வந்துவிட்டது, நீங்கள் அதை துரிதமாக தேடாதீர்கள். இக்தரபத்திஸ்ஸாஅ, மர்மை நெருங்கி விட்டது. அல்லாஹ் சொல்கிறான், இன்னஹும் யரௌனஹு பஈதா வ நராஹு கரீபா. மர்மையை நம்பாதவர்கள், அல்லாஹுவின் அச்சமில்லாதவர்கள் மர்மையை மிக தூரமாக பார்க்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாமும் மிக சமீபமாக பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர். அந்த சஹாபி மூன்று முறை கேட்டுவிட்டு அமைதியாகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேச்சை முடித்துவிட்டு, ஐனஸ்ஸாயிலு அனிஸ்ஸாஅ, மறுமையை பற்றி விசாரித்தவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். அந்த தோழர் வருகிறார், பயந்தவர் அவராக, அல்லாஹுவின் தூதரே, நான் தான் அது பற்றி கேட்டேன் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஸஅல்தனிஸ்ஸாஅ, மாதா அஅதத்த லஹா, மறுமையை பற்றி விசாரிக்கிறாயே, மறுமையை பற்றி கேட்கிறாயே, அந்த மறுமைக்காக நீ எதை தயார் செய்து வைத்திருக்கிறாய், உன்னிடம் என்ன இருக்கிறது அந்த மறுமைக்காக, அந்த மறுமைக்காக நீ எது, எந்த அமல் உன்னிடம் இருக்கிறது? எப்படிப்பட்ட நாள் தெரியுமா அந்த நாள்? இறை தூதர்கள் எல்லாம் தங்களுடைய நிலைமைகளை பார்த்து பயந்து கொண்டிருப்பார்கள். எந்த இறை தூதரும் ரப்புல் ஆலமீனுக்கு முன்பதாக பேசுவதற்கு துணிவில்லாமல் இருப்பார்கள். ரஹீப ரப்பி اليوم غضبا لم يغضب قبله قط ولن يغضب بعده ابدا. ரப்புல் ஆலமீனுடைய கோபம் அன்றைய நாளிலே அதற்கு முன்பும் அப்படி இருந்திருக்காது, அதற்கு பின்பும் அப்படி இருக்காது. அப்படிப்பட்ட கோபத்தின் உச்சக்கட்டத்திலே அல்லாஹ் இருப்பார். ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர் அல்லாஹ்வின் முன்னிலையிலே சிபாரிசு செய்வதற்கு தகுதி பெற்றவர். அவரும் அல்லாஹ்விற்கு முன்பு பேசுவதற்கு துணிவற்றவராக யஹிர்ரு சாஜிதா சுஜூதிலே விழுந்து விடுவார். அல்லாஹுவை புகழ்வார்கள், துதிப்பார்கள், 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 அழுது கொண்டே இருப்பார்கள். அந்நிலையிலே அல்லாஹ் சொல்வான், யா முஹம்மது, முஹம்மதே, இர்ஃபா ரஸ்க், தலையை உயர்த்துங்கள், சல் துஅத, கேளுங்கள், கொடுக்கப்படும், இஷ்ஃபா துஷஃபா, சிபாரிசு செய்யுங்கள், உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதா அஅதத்தலஹ, அப்படிப்பட்ட அந்த நாளுக்காக நீ எதை சேகரித்து வைத்திருக்கிறாய்? அந்த தோழருடைய பயத்தை பாருங்கள். இதே நாம இருந்திருந்தால் அந்த இடத்தை அல்லாஹ் அக்பர் என்னென்ன வார்த்தைகளை அங்கு சொல்லி இருப்போமோ, நம்முடைய என்னென்ன வணக்க வழிபாடுகளை அங்கு சொல்லி நம் முகஸ்துதி வெளிப்பட்டு இருக்குமோ. அல்லாஹ் அக்பர். அந்த தோழருடைய அதுதான் சகோதரி சஹாபாக்களுடைய பக்குவத்திற்கும் நம்முடைய பக்குவத்திற்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அல்லாஹுக்கு அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹுவின் தூதரே, நான் அந்த மறுமைக்காக மிகப்பெரிய அமல்கள் எதையும் நான் சேகரித்து வைத்திருக்கவில்லை, என்றாலும் நான் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நேசிக்கிறேன். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபைதன் அன்த மஅஹும் அல் மர்உ மஅ மன் அஹப்ப, அப்படி என்றால் நீ அவர்களுடன் இருப்பாய். மனிதன் யாரை நேசிக்கிறானோ, யாரின் மீது அன்பு வைத்திருக்கிறானோ அவருடன் மறுமையில் இருப்பான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த வார்த்தையை கேட்டவுடனே சஹாபாக்களுடைய ஆனந்தம் இருக்கிறது. ஏதோ ஒரு பெருநாளுடைய மகிழ்ச்சியை போன்று ஆனந்தம் அடைந்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த மஹப்பத், இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஊற வேண்டும், ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இபாதத்தினுடைய சுவையை அடைந்து கொள்ள முடியும், அல்லாஹுவை வணங்குவதனுடைய அந்த ருசியை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறே இபாதத்தினுடைய இன்னொரு பங்கு, எப்படி உள்ளத்தை அல்லாஹுவின் மீது அன்பு இருக்க வேண்டுமோ, இந்த அன்பு நம்மை அல்லாஹுவின் மீது துணிவு கொள்ள வைத்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட அன்பு? சிலர் அன்பு வைப்பார்கள், துணிவு கொண்டு விடுவார்கள். அல்லாஹுவின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு நம்முடைய பணிவை அதிகப்படுத்த வேண்டும், நம்முடைய பயத்தை அதிகப்படுத்த வேண்டும், நம்முடைய அச்சத்தை அதிகப்படுத்த வேண்டும். இது மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால், சூஃபிகள் என்று தங்களை சொல்பவர்கள், தரீக்காவாதிகள் என்று தங்களை வாதிடுபவர்கள் எல்லாம் நாங்கள் அல்லாஹுவின் மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அன்பை வாதிட்டுக் கொண்டு அவர்கள் கடமைகளை புறக்கணித்து அல்லாஹ்வுடைய விலக்கல்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அல்லாஹ்விற்கு நெருங்கிவிட்டோம், அல்லாஹ்வுடைய அன்பை நாங்கள் அடைந்து கொண்டோம், எனவே இனி எங்களுக்கு எந்த கட்டளைகளை செய்யவில்லை என்றாலும், பாவத்தை செய்தாலும் அது எங்களுக்கு எந்த இடையூறையும் தராது என்று சொல்கிறார்கள். இது என்ன அன்பு? இது வழிகேட்டினுடைய அன்பு. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான்? பணிவுனுடைய உச்சத்தை நாம் அடைய வேண்டும். இந்த அன்பால் பயத்தினுடைய உச்சத்தை நாம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய அந்த பாசம், அந்த நேசம் இருக்கின்றதே, நம்முடைய உள்ளத்திலே அன்பையும் பணிவையும் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய செயல்களிலே, நம்முடைய சொல்களிலே, ஒவ்வொரு அசைவிலும் நாம் அல்லாஹ்விற்கு பணிந்தவர்களாக நம்மை அந்த அன்பு ஆக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. இது எப்போது தெரிய வரும் என்று சொன்னால், இதுதான் சகோதரனே, நான் முன்பு கூறினேனே, அந்த வித்தியாசப்படுத்தக்கூடிய அந்த நிலை. அல்லாஹுடைய அன்பு நம்மிடத்தில் இருக்கிறது, அல்லாஹுடைய பாசம், அல்லாஹுவின் மீது நமக்கு நேசம் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்விற்கு நாம் பணிந்தவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம், பிரித்து காட்டக்கூடிய வித்தியாசம் என்ன? ஒன்று, இது அல்லாஹுவிற்கு விருப்பமானது, இது அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமானது என்று தெரிய வருகிறது. அதே நேரத்திலே நம்முடைய மனதனுடைய விருப்பமோ நம்முடைய மனது ஆசையோ வேறொன்றாக இருக்கிறது. நம்முடைய விருப்பமும் அல்லாஹுடைய விருப்பமும் மோதுகிறது. நம்முடைய விருப்பமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பமும் மோதுகிறது. இந்த நேரத்தில் தான் நம்முடைய அன்பு வெளிப்படுகிறது. நாம் யாரை நேசிக்கிறோம், யாருக்கு பணிந்திருக்கிறோம் என்பதாக. யார் தனது விருப்பத்தை விட்டுவிட்டு, தனது நேசத்தை விட்டுவிட்டு, தனது இச்சையை ஒதுக்கிவிட்டு அல்லாஹுடைய அன்புக்கு வந்து விடுகிறாரோ, என்னுடைய ரப்புக்கு பிடித்ததுதான் எனக்கு பிடித்தது என்று தனது அன்பை மாற்றிக்கொள்வாரோ, எனது ரசூலுக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும் என்று தனது விருப்பத்தை யார் மாற்றிக்கொள்வாரோ அவர் அங்கு முஸ்லீமாக இருக்கிறார். யார் அல்லாஹுடைய விருப்பத்தை ஒதுக்கிவிட்டு, ரசூலுடைய விருப்பத்தை ஒதுக்கிவிட்டு நஃப்சுடைய விருப்பத்தின் பக்கம் சென்று விடுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் இப்படி எச்சரிக்கை செய்கிறான், அவர்கள் தங்களுடைய மன இச்சையை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று. அஃரஐத மன் இத்தகத இலாஹஹு ஹவா, தனது மன இச்சையை கடவுளாக ஆக்கியவனை நபியே நீர் பார்த்தீரா? அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட கடுமையான வசனம் பாருங்கள். அல்லாஹு தஆலா ஒரு மூமினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறான். சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனம், ஃபலா வரப்பிக லா யுமினூன் ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ஸும்மா லா யஜதூ ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத வயுஸல்லிமூ தஸ்லீமா. ஃபலா, ஒரு காலம் முடியாது. வரப்பிக், உமது இறைவனின் மீது சத்தியமாக, இந்த மக்கள் சொல்வது போன்று கிடையாது. இவர்கள் எப்படி நம்பிக்கை கொள்கிறார்கள், இவர்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது? அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கிறார்கள், ஆனால் அல்லாஹுடைய தீர்ப்பை இவர்கள் ஒத்துக்கொள்வது கிடையாது. ரசூலின் மீது நம்பிக்கை என்று சொல்கிறார்கள், ஆனால் ரசூலுடைய தீர்ப்பின் மீது இவர்களுக்கு திருப்தி இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், அப்படி என்றால் ஃபலா வரப்பிக், உமது இறைவனின் மீது சத்தியமாக அவர்கள் முஃமின்கள் அல்ல. லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில், தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சச்சரவுகளில் உங்களை நடுவராக ஆக்கி, யாரை நடுவராகக்க வேண்டும்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களை நடுவராக ஆக்கி, ஸும்மா லா யஜுது ஃபி அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத, நபியே நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்து அந்த தீர்ப்பில் எந்தவிதமான மனசஞ்சலத்தையும் அவர்கள் உணராமல், குர்ஆனுடைய ஒவ்வொரு வாசகத்தையும் பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட மிக ரொம்ப பரிதாபமான நிலைமை சகோதரர்களே, நம்முடைய உம்மத்துடைய நிலைமை. அல்லாஹு அக்பர், வயுசல்லிமூ தஸ்லீமா, அல்லாஹ் சொல்கிறான் முழுக்க முழுக்க அதற்கு பணியும் வரை அவர்கள் மூமினாக ஆக முடியாது. வயுசல்லிமூ தஸ்லீமா, இந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்தஸ்லம என்ற வார்த்தையை சொல்லியிருக்கலாம், சலம யஸ்லிம் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அஸ்லம என்ற வார்த்தையை சொல்லியிருக்கலாம், அவற்றையெல்லாம் அல்லாஹ் விட்டுவிட்டு வயுசல்லிமு என்ற வார்த்தையை சொல்லுகிறான். பின்பு அதிலிருந்து மஸ்தர முத்லக், மஃபூல் முத்லக், அதிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து வயுசல்லிமு தஸ்லீமா என்று சொல்கிறான். இவ்வளவு அழுத்தத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சிலருக்கு வேண்டுமானால் இந்த அழுத்தங்கள் எல்லாம் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை, இவற்றுக்கெல்லாம் அரபியிலே அர்த்தம் இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம். ஆனால் மார்க்க அறிஞர்களிடத்திலே, அரபி அறிஞர்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஒரு இலக்கண அமைப்பிலே குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றானோ ஒவ்வொன்றுக்கும் அங்கே பொருள் இருக்கிறது. சில இடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லாஹு கஃபூரு ரஹீம் என்று சொல்கிறான், அல்லாஹ் மன்னிப்பவன் கருணையாளன் என்று சொல்கிறான். சில இடங்களிலே இன்னல்லாஹ கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவன் கருணையாளன் என்று சொல்கிறான். இந்த இடத்துல இன்ன என்ற வார்த்தையை அதிகமாக சேர்க்கிறான். சில இடங்களிலே இன்னல்லாஹ லகஃபூரு ரஹீம், இன்ன என்ற வார்த்தை, ல என்ற வார்த்தை, லாமுல் இப்திதா. இன்னல்லாஹ லகஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் லகஃபூரு ரஹீம், அவன் மன்னிப்பவன் தான், அன்பு மிக்கவன் தான். சில இடங்களிலே இன்னல்லாஹ ஹுவல் கஃபூரு ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் அவனே மிக மன்னிப்பாளன், மிக அன்பு மிக்கவன். சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த நான்கிற்கும் நான்கு விதமான அர்த்தங்கள் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஏன் வீணாக இத்தனை வித்தியாசங்களை பயன்படுத்துகிறான்? அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்தில் எப்படிப்பட்ட பணிவை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால், முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு பணிய வேண்டும். அப்ப நாம் அல்லாஹுவின் மீது வைக்கக்கூடிய அன்பு இருக்கின்றதே, நம்மிடத்திலே அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு நம்முடைய உள்ளத்திலே பணிவையும் பயத்தையும் ஏற்படுத்த வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சூரத்து நிசாவில் இப்படி எச்சரிக்கை செய்திருக்கின்றன. அவ்வாறு இன்னும் அதிகமாக எச்சரிக்கை செய்து சொல்கின்றான். 24வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்திலே, فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. யாரெல்லாம் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ, யாரெல்லாம் ரசூலுடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் பயந்து கொள்ளட்டும், மிகப்பெரிய குழப்பம் ஒன்று அவர்களை இந்த உலக வாழ்க்கையிலே பிடித்துக் கொள்ளும், அல்லது மறுமையிலே மிக பயங்கரமான தண்டனை அவர்களை அடைந்து கொள்ளும் என்று. அல்லாஹ்வுக்கு அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை இபாதத்துக்காக வேண்டியே படைக்கப்பட்ட வாழ்க்கை, நாம் இபாதத்துக்காக வேண்டியே படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விற்காக வேண்டியே படைக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விற்காகவே நாம் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை இபாதத்தாக மாற்ற வேண்டும். இந்த இபாதத்தில் இரண்டு அம்சங்களை கொண்டு வர வேண்டும். இபாதத் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு விருப்பமான, அல்லாஹ்விற்கு பிடித்தமான சொல் செயலை அன்புடனும் பயத்துடனும் பணிவுடனும் செய்ய வேண்டும். இதுதான் இபாதா. இந்த இபாதத்தில் இரண்டு அடிப்படை தன்மைகள் இருக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹுவின் மீது ஆழமான அன்பு இருக்க வேண்டும். இரண்டாவது, அல்லாஹுவிற்கு பணிந்து அவனுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனை வணங்கி அவனுடைய பொருத்தத்தை அடைவதற்கு தௌஃபீக் தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
By grace of the Almighty Allah, Indian Islamic Mission, IIM, founded in October 1997, is an organization which works towards a specific goal in a well-planned and enthusiastic manner. IIM has established a training center with trained and experienced teachers, scholars, to help the newly reverted brothers to gain correct knowledge about the basic principles of Islam. The students are provided with boarding and lodging in the premises.
لَمْ يَكُنِ الَّذِينَ كَفَرُوا مِنْ أَهْلِ الْكِتَابِ وَالْمُشْرِكِينَ مُنْفَكِّينَ حَتَّى تَأْتِيَهُمُ الْبَيِّنَةُ
بسم الله
الرحمن الرحيم.
They are given a sound foundation on monotheism and are trained to offer salat regularly. Each of the students is provided with books, audio cassettes and other materials explaining the guidelines and principles of the Islamic faith, and they are encouraged to practice Islam in its pure, unadulterated form. This helps them to acquire the right knowledge about Islam. The number of students who have completed their course ever since its inception amount to 780, of which many are full-fledged callers to Islam, da'is, who are enthusiastically going about their task of calling people to the right faith. A few words of appreciation from the ex-students of IIM regarding its able functioning in the field of dawah along the guidelines prescribed by Prophet Muhammad sallallahu alaihi wasallam.
Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Em per Bilal, Madras la iruken. Islam e patti sila sandhayangala ketitte irundha avdingumba ketitte irukumbodhu நீ முழுமையாக உனக்கு வேணா தெரியணும்னா ஒரு சென்டர் வேணா இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர் சொன்னார். சொல்லும்போது 3 மாதம் கோர்ஸ் நான் 3 மாதம் தங்கணும்னு சொன்னாங்க. சரி தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி போவோம் சொல்லி போய் 3 மாசம் தங்கினேன். தங்கி படிக்கும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த ஓரியர் கொள்கை ஆசிரியருடைய அந்த எல்லாத்தையும் முழுமையா ஆசிரியர் நவீனமான முறையில கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரி தங்குறதுக்கு இடம் சாப்பாடு எல்லாமே அவங்களே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. எந்த விதமான இதுவும் எல்லாமே குர்ஆன் ஹதீஸ் முழுமையான முறையில கட்டுத்தராங்க. அது இல்லாமல் வெளியில வரும்போது அவள் யார் யார் வேலையில் இல்லையோ அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வேலையை ஹெல்ப் பண்ணி தராங்க. இந்த அளவுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இந்த கோர்ஸ் இருக்கு, இந்தியன் இஸ்லாம் மிஷன் சொல்லி. இந்த கோர்ஸ்ல நான் படிச்சு நான் வந்து இப்போ வெளியே வந்து 2 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ பொர்ஸ் வாக்கத்தில் நான் தனியாக ஒரு துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி இந்த சென்டர் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் பல மக்கள் வந்து இதில் வந்து பயனடைஞ்சு இன்னும் இந்த சென்டர் மேலும் மேலும் வளர அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தவனாக திருடம் முடித்து கூறிய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து அப்துல் மாலிக். நான் வந்து மெட்ராஸில் டிரைவராக வேலை பார்க்குறேன். இஸ்லாத்துக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இஸ்லாமிய ஃப்ரெண்டுகள் வந்து எனக்கு தாசி, அவங்க மூலிமா இஸ்லாத்தை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டேன். முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நான் ஐஏஎம் என்ற பணி முயற்சி நடத்துகிறாங்க. அங்கே போயிட்டு மாதம் வந்து ஹதீஸு குர்ஆன் அடிப்படையில் நல்லா சொல்லித்தராங்க. திறமையான ஆசிரியர் வச்சு 3 மாதம் நல்லா சொல்லித்தராங்க. அது முடிச்சுட்டு வெளியே வரையில் வேலையும் அவங்களே வாங்கி தராங்க. வந்து ஐஏஎம் வந்து மேலும் மேலும் வளர எனது வாழ்த்து கூறி நன்றி பெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
All praise be to Allah. Currently there are about 20 students undergoing training course at the center. In addition to this, IIM has also invited many reputed speakers from all over the world and organized their lectures at various venues in Tamil Nadu. The speakers whose lectures have been organized by IIM include the British revert Brother Abdul Rahim Green, 1997.
And until today, many still adhere to this definition of the world that was formulated.
And Dr. Abu Amina Bilal Phillips of Canada, 1998-2002.
As a symbol of their preparedness to look after the women they are about to marry. But we have reversed it.
Dr. Zakir Nayak, India, from Bombay, 1999.
To the wife, my equality, the woman suffered. That's what he's saying. So that's a test. The Quran says suffering is a test. So when I studied...
Not only this, but IIM has played an active role in the 2004 edition of Peace Vision of Islam, an international Islamic conference cum exhibition, and has been instrumental in bringing speakers like Brother Yasir Fazaga, USA, Brother Abdul Rahim Green, UK, Brother Abu Alia, UK, and many other local speakers of repute to the Chennai audience during the conference. IIM has also taken up the task of publishing various books, like The True Faith, Tamil, Women in Islam, The True Religion, and distributing them among our non-Muslim brothers and sisters to promote better understanding of Islam and Muslims, and also to foster harmony among the people of various faiths. Thus, they are playing a very active role in the field of dawah. All praise be to Allah. Insha'Allah, IIM is playing an active role in the 2004-2005 edition of Peace Conference, slated to be held in December-January, where many speakers and scholars of international repute are taking part in various activities like lectures, workshops and discussions aimed at promoting peace and harmony among our fellow brothers and sisters. Apart from this, IIM also provides scholarship for eligible students and supports their families in emergency medical situations.
Bismillahirrahmanirrahim. எனது பேரு அப்துல் ரஹ்மான். கடந்த 3 வருடங்கள் ஆச்சு இஸ்லாத்துக்கு வந்து. என்னுடைய வருவாயில் என்னுடைய பிள்ளைகள் மூவரையும் படிக்க வைக்க முடியாத காரணத்தால் ஐஏஎம்னுடைய நிர்வாகத்துக்கு அப்ளிகேஷன் கொடுத்து நான் வந்து ஒரு தொகையை வாங்கி என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டையும் படிக்க வைக்கிறேன். அதனால் என்னுடைய வசதி இல்லாத காரணத்தால் அவங்கள நாடி இந்த வேலையை நான் செய்கிறேன். மீண்டும் எங்களுடைய குடும்பத்தோடைய துவாக்கள் அந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் துவா செய்கிறோம்.
Sound organization, efficient planning, highest quality of instruction, emphasis on moral etiquettes. This is a byline of IIM. May the Almighty guide us all in the correct way. Inshallah. Verily, the religion acceptable in the sight of Allah is Islam, Al-Quran.
إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى.